விவசாயி 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 விவசாயி
பண்பலை ஒளிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருந்து.
நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நிலக்கடலையில் தரமான விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் பற்றி அறிந்து கொள்வோம். வாருங்கள்.
வணக்கம். எனது பெயர் சா கவிதா. நான் இணைப்பேராசிரியராக விதை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் பணிபுரிந்து வருகிறேன். நாம் இப்பொழுது நிலக்கடலையில் தரமான விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் பற்றி பார்ப்போம். எண்ணெய் வித்துக்கள் அதிகம் உற்பத்தி செய்யும் உலக நாடுகளில் இந்தியா ஒரு முக்கிய இடத்தை வகிக்கின்றது. நம் நாட்டில் உணவு தானிய பயிர்களின் மொத்த பரப்பளவில் 14% எண்ணெய் வித்துக்கள் பயிராகின்றன. நிலக்கடலை உற்பத்தியில் நம் நாடு உலகளவில் 2வது இடத்தை வகிக்கின்றது. நம் நாட்டில் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் 40% நிலக்கடலை பயிரிடப்படுகிறது. மேலும் தாவர எண்ணெய் உற்பத்தியில் நிலக்கடலை முக்கிய இடம் பெறுவதோடு நல்ல தரம் வாய்ந்த புரதம் மற்றும் தேவையான அளவு மற்ற சத்துக்கள் அடங்கிய உணவுப் பொருளாகவும் பயன்படுகிறது. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், ஆந்திரா ஆகிய மாநிலங்களுக்கு அடுத்து தமிழகத்தில் எண்ணெய் வித்துக்கள் அதிகம் பயிரிடப்படுகிறது. தமிழகத்தில் கிட்டத்தட்ட 3.38 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் நிலக்கடலை பயிரானது பயிரிடப்படுகிறது. இங்கு திருவண்ணாமலை, வேலூர், கடலூர், மதுரை, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, காஞ்சிபுரம், விழுப்புரம், நாமக்கல், தருமபுரி, சேலம், திருச்சி மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் அதிகம் நிலக்கடலையானது பயிரிடப்படுகிறது. நிலக்கடலை உற்பத்தியில் நாம் 1 ஹெக்டருக்கு 2 டன் எனும் அளவை எட்டியிருந்தாலும் ஆண்டுக்கு ஆண்டு மகசூல் ஏற்ற இறக்கமாகத்தான் இருந்து கொண்டு வருகிறது. இருப்பினும் பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப தாவர எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் நாம் நிலக்கடலையின் மகசூலை அதிகப்படுத்த வேண்டியுள்ளது. உற்பத்தியை பெருக்குவதற்கு தரமான விதைகளை உபயோகிப்பது ஒரு முக்கியமான தொழில்நுட்பமாகும். மேலும் உயர் விளைச்சல் தரும் ரகங்கள், விதைகள் மற்றும் சிறந்த வேளாண்மை தொழில்நுட்பங்களை கையாண்டு பசுமை புரட்சி செய்து நாம் உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்துள்ளோம். அதேபோல் நாம் மஞ்சள் புரட்சி செய்து தாவர எண்ணெய் உற்பத்தியிலும் தன்னிறைவும் அதிக லாபமும் பெறலாம். எனவே அதற்கு அடிப்படை தேவையான தரமான விதை உற்பத்தி தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நிலக்கடலை விதை உற்பத்தி செய்வதற்கு முதலில் தகுந்த பருவத்தினை தேர்வு செய்தல் வேண்டும். எவ்வாறு பருவத்தினை தேர்வு செய்யலாம் என்பதனை பற்றி பார்ப்போம். விதை உற்பத்தி செய்யும் பொழுது முதலாவதாக தகுந்த பருவத்தினை தேர்வு செய்ய வேண்டும். நிலக்கடலையில் அதிக மழையினால் செடிகள் உயரமாக வளர்ந்து விழுதுகள் நிலத்தினுள் செல்ல தாமதமாகி மகசூல் குறைய வாய்ப்பு அதிகம் உள்ளது. மேலும் அறுவடை சமயத்தில் அதிக மழை பெய்து காய்கள் வயலிலேயே முளைத்தும் மகசூல் குறைய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே பருவத்தை விதைத்திடல் பலனை கூட்டும். நிலக்கடலை விதைப்பதற்கு சிறந்த பருவம் ஜூன், ஜூலை மற்றும் டிசம்பர், ஜனவரி மாதங்கள் ஆகும். அதாவது ஆடிப்பட்டம் மற்றும் மார்கழி பட்டம் மிகவும் உகந்த பட்டங்கள் ஆகும். மேலும் பருவத்திற்கேற்ற ரகங்களை தேர்வு செய்து விதைத்தால் அதிக மகசூல் பெற முடியும். எந்த பருவத்திற்கு என்னென்ன ரகங்கள் ஏற்றவை என்பதனை பற்றி பார்ப்போம். அதாவது ஆடிப்பட்டம் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதத்தில் விதைப்பு மேற்கொண்டால் அதற்கு உகந்த ரகங்களான VRI GN6, VRI 8, CO 7, TMV 14, TMV GN 13, BSR 2 எனும் ரகங்களை தேர்வு செய்து விதைக்கலாம். மேலும் புரட்டாசி பட்டம் அதாவது செப்டம்பர், அக்டோபர் மற்றும் கார்த்திகை மார்கழி பட்டம் அதாவது நவம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் விதைப்பு மேற்கொண்டால் அதற்கு உகந்த ரகங்களான VRI GN6, VRI 8, TMV GN 13, CO 6, CO 7, TMV 14 மற்றும் BSR 2 என்னும் ரகங்களை தேர்வு செய்து விதைப்பு மேற்கொள்ளலாம். மேலும் மாசிப்பட்டம் அதாவது பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் விதைப்பது, மேலும் சித்திரைப்பட்டம் அதாவது ஏப்ரல், மே மாதங்களில் விதைப்பு மேற்கொண்டால் அதற்கு உகந்த ரகங்களான TMV GN 13, VRI GN 6, VRI 8, CO 7, TMV 14, BSR 2 எனும் ரகங்களை தேர்வு செய்யலாம். மேலும் ஐப்பசி பட்டம் அதாவது அக்டோபர் நவம்பர் மாதங்களில் விதைப்பு மேற்கொண்டால் விஆர்ஐ ஜிஎன் 6, விஆர்ஐ 8, கோ 7, டிஎம்வி ஜிஎன் 13, டிஎம்வி 14 மற்றும் பிஎஸ்ஆர் 2 எனும் ரகத்தினை தேர்வு செய்து விதைத்து அதிக மகசூலினை பெறலாம். அடுத்ததாக நிலத்தேர்வு எவ்வாறு செய்வது என்பதனை பற்றி பார்ப்போம். நிலக்கடலை பயிரிடுவதற்கு மணற்பாங்கான வண்டல், செம்மண் மற்றும் கருவண்டல் நிலங்கள் மிகவும் ஏற்றவையாகும். மேலும் போரான் மற்றும் கால்சியம் அதாவது சுண்ணாம்பு சத்துக்கள் குறைபாடு இல்லாமல் இருக்க வேண்டும். அப்போதுதான் தரமான நல்ல விதைகளை பெற முடியும். மேலும் இச்சத்துக்களின் குறைபாட்டால் விதைகளில் ஏற்படும் மாற்றங்கள் என்னவென்றால் போரான் சத்து குறைபாடு காய்களில் விதைகளின் எண்ணிக்கையை குறைக்கின்றது, ஒரு கொட்டை காய்கள் அதிகம் உற்பத்தியாகிறது, மேலும் பூஞ்சான தொற்று அதிகரிக்கின்றது. கால்சியம் சத்து குறைபாட்டினால் விதையின் முளைவேர் கருப்பாகி முளைப்பு திறனையும் பாதிக்கின்றது. மற்றும் தேர்வு செய்த வயலில் முந்தைய பயிர் அதே பயிரின் ஒரே ரகமாகவோ அல்லது வேறு ரகங்களாகவோ இருத்தல் கூடாது. ஆனால் விதை சான்றிதழ் நிறுவனத்தின் நடைமுறைகளின்படி சான்றளிக்கப்பட்டதாக இருந்தால் ஒரே ரகமாக இருக்கலாம். இது தவிர தான் தோன்றி பயிர்கள் இல்லாமல் இருத்தல் வேண்டும். மேலும் நல்ல வளமான செம்மண் பாங்கான காற்றோட்டமும் நல்ல வடிகால் வசதி உடைய நிலமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நிலம் தயாரித்தல் எவ்வாறு என்பதை பற்றி பார்ப்போம். நிலம் தயாரிக்க சட்டி கலப்பையை பயன்படுத்தி உழுத பின் 3 அல்லது 4 முறை இரும்பு கலப்பை அல்லது நாட்டு கலப்பையை கொண்டு கட்டிகள் நன்கு உடையும் வரை உழவு செய்ய வேண்டும். உளிக்கலப்பையை கொண்டு மண்ணின் கடின அடுக்கை உடைப்பதற்கு குறைந்த ஆழத்தில் மண் கடின அடுக்கு உடைய நிலத்தை உளிக்கலப்பையை கொண்டு 50 சென்டிமீட்டர் இடைவெளியில் ஒரு திசையில் முதலில் உழவு செய்ய வேண்டும். பின்னர் அதற்கு நேர் எதிர் திசையில் உழவு செய்தல் வேண்டும். இவ்வாறு 3 வருடத்திற்கு ஒரு முறை செய்ய வேண்டும். பின்னர் 12.5 டன் தொழு உரம் அல்லது நன்கு மக்கிய தென்னை நாற்கழிவு இடுதல் வேண்டும். அடுத்ததாக உர மேலாண்மை. நிலக்கடலை விதை உற்பத்தி செய்வதற்கு தலை, மணி, சாம்பல் சத்துக்கள் எவ்வாறு இடுதல் என்பதனை பற்றி பார்ப்போம். நிலக்கடலைக்கு தலைச்சத்து 1 ஹெக்டேருக்கு 25 கிலோ, மணிச்சத்து 1 ஹெக்டேருக்கு 50 கிலோ, சாம்பல் சத்து 1 ஹெக்டேருக்கு 75 கிலோ என்னும் வீதத்தில் இடுதல் வேண்டும். மேலும் தலைச்சத்து மற்றும் மணிச்சத்தினை 3 பிரிவுகளாக பிரித்து அடியுரமாக 50% மற்றும் விதைத்த 20ஆம் நாளில் 25% மற்றும் விதைத்த 45ஆம் நாளில் மீதமுள்ள 25% அளிக்க வேண்டும். மேலும் போரான் சத்து குறைபாடு உள்ள மண்ணில் போராக்ஸை அடியுரமாக 1 ஹெக்டேருக்கு 10 கிலோ என்னும் அளவில் இடுதல் வேண்டும். மற்றும் ஜிப்சம் 400 கிலோ 1 ஹெக்டேருக்கு, இதனை விழுதுகள் இறங்கும் பருவத்தில் மற்றும் மண் அணைக்கும் பொழுது இட வேண்டும். அதாவது ஜிப்சத்தினை விழுது இறங்கும் பருவத்தில் மண் அணைக்கும் பொழுது 1 ஹெக்டேருக்கு 400 கிலோ எனும் வீதத்தில் இடுதல் வேண்டும். அடுத்ததாக படுக்கை அமைத்தல் பற்றி பார்ப்போம். படுக்கை அமைப்பதற்கு தண்ணீர் கிடைக்கும் தன்மை, நிலச்சரிவு மற்றும் மண்ணின் தன்மையை பொறுத்து 10 மீட்டர் முதல் 20 மீட்டர் அளவிற்கு படுக்கைகள் அமைக்கலாம். வரப்புகளுக்கு இடையே 60 சென்டிமீட்டரில் வாய்க்கால் அமைக்க வேண்டும். அடுத்ததாக விதை தேர்வு. விதை தேர்வு செய்வதற்கு விதைகளை 7.2 மில்லிமீட்டர் விட்டமுள்ள வட்டக்கண் சல்லடை கொண்டு சலித்து நல்ல பருமனுள்ள நோய் தாக்காத பொறுக்கு விதைகளை விதைப்புக்காக பயன்படுத்த வேண்டும். மேலும் உடைந்து போன, சுருங்கிய, பிஞ்சு மற்றும் நோய் தாக்கிய விதைகளை நீக்கிவிடுதல் வேண்டும். அடுத்ததாக விதை அளவு. 1 ஏக்கருக்கு சிறிய பருப்பு விதைகளை பயன்படுத்தினால் உதாரணம் டிஎம்வி 2, 7 போன்ற ரகங்கள் 1 ஏக்கருக்கு 50 முதல் 55 கிலோ வீதம் பருப்பு தேவைப்படுகிறது. அதுவே பெரிய பருப்பு உள்ள விதைகளை பயன்படுத்தினால் உதாரணம் JL24, VRI2 என்னும் ரகங்களை பயன்படுத்தினால் 1 ஏக்கருக்கு 55 முதல் 60 கிலோ பருப்பினை பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக விதைப்பு இடைவெளி. செடிகளின் வரிசைகளுக்கிடையே 25 சென்டிமீட்டரும் செடிகளுக்கு இடையே 15 சென்டிமீட்டர் இடைவெளியும் இருக்குமாறு பார்த்து விதைப்பு செய்ய வேண்டும். விதைப்பதற்கு முன்பு விதைகளை விதைநேர்த்தி செய்தல் மிகவும் அவசியமாகும். விதைநேர்த்தி செய்யும் பொழுது 1 கிலோ விதையுடன் 4 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடியை கலக்க வேண்டும். இதை விதைப்பதற்கு சற்று முன்னர் செய்தால் போதும். இது உயிர் உரங்களுடன் கலக்க ஏதுவானது. இவ்வாறு நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை பூஞ்சான கொல்லிகளுடன் கலக்கக்கூடாது. மேலும் விதைகளை திரம் அல்லது மேன்கோ செப்புடன் 1 கிலோ விதைக்கு 4 கிராம் என்ற அளவிலோ அல்லது கார்பாக்சின் கார்பன் டெசிமுடன் 1 கிலோ விதைக்கு 2 கிராம் என்ற அளவிலோ கலந்து விதைக்கலாம். மேலும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்ட ரைசோபியம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் 14 அதனை 3 பேக்கெட் அதாவது 600 கிராம் 1 ஹெக்டருக்கு ப்ளஸ் அசோஸ்பைரிலம் 3 பேக்கெட் அதாவது 600 கிராம் மற்றும் பாஸ்போபாக்டீரியா 600 கிராம் அல்லது அசோபாஸ் 6 பேக்கெட் அதாவது 1200 கிராம் 1 ஹெக்டருக்கு என்னும் வீதத்தில் உயிர் உரங்களை அரிசி கஞ்சியுடன் கலந்து 1 ஹெக்டருக்கு தேவையான விதையில் விதை நேர்த்தி செய்தும் விதைக்கலாம். விதை நேர்த்தி செய்யாவிட்டால் ரைசோபியம் 10 பேக்கெட் அதாவது 2 கிலோ மற்றும் பாஸ்போபாக்டீரியா 10 பேக்கெட் 2 கிலோ இதனை 25 கிலோ தொழு உரம் மற்றும் 25 கிலோ மணலுடன் கலந்து விதைப்பதற்கு முன் வயலில் இடுதல் அவசியம். அடுத்ததாக விதைப்பு. விதைகளை ஒரு விதைப்பான் மூலமாக வரிசையில் நடவு செய்ய வேண்டும். 1 குழிக்கு 1 விதை வீதம் விதைக்கலாம். காக்கை மற்றும் அணில்களிடமிருந்து விதைகளை காத்தல் மிகவும் அவசியமாகும். அடுத்ததாக களை கட்டுப்பாடு. களை கட்டுப்பாடு விதை உற்பத்தியில் மிகவும் அவசியமான ஒன்றாகும். விதைப்புக்கு முன்னர் ஃப்ளூ குளோரலின் எனும் களைக்கொல்லியினை ஹெக்டருக்கு 2 லிட்டர் அளவு மண்ணில் தெளிக்கலாம். தொடர்ந்து அளவான பாசனம் செய்தல் அவசியம். அல்லது களை முளைப்பதற்கு முன் விதைத்த 3ஆம் நாள் பெண்டிமெத்தலின் 1 ஹெக்டருக்கு 1 லிட்டர் என்னும் வீதத்தில் தட்டை விசிறி நுண்குழாய் மூலம் 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளித்துவிட்டு பின்பு தொடர்ந்து பாசனம் செய்ய வேண்டும். பிறகு விதைத்த 35 முதல் 40ஆம் நாள் 1 கைக்களை எடுக்க வேண்டும். மேலும் களைகளை பொறுத்து விதைத்த 20-30ஆம் நாள் களை முளைத்த பின்னர் இமாசித்திப்பர் ஹெக்டருக்கு 50 மில்லி வீதம் தெளிக்கலாம். மேலும் களைக்கொல்லி உபயோகிக்கவில்லை என்றால் மண்வெட்டி கொண்டு விதைத்த 20 மற்றும் 40ஆம் நாளில் 2 முறை களையெடுத்தல் அவசியமாகும். அடுத்ததாக முக்கிய பின்செய் நேர்த்தி முறைகள் பற்றி பார்க்கலாம். இதில் முதலாவதாக மண் அணைத்தல். இந்த மண் அணைத்தல் 2வது கைக்களை எடுத்த பின்பு மண் அணைத்தல் செய்ய வேண்டும். இது நிலக்கடலையில் ஒரு முக்கியமான நடவடிக்கையாகும். விதைத்த 40-45ஆம் நாள் மண் அணைப்பதன் மூலம் முளைகள் மண்ணிற்குள் சென்று காயின் வளர்ச்சிக்கு மிகவும் உதவி செய்கிறது. குறிப்பாக மண் அணைத்தல் செடி நிலைப்பதற்கு ஒரு ஊடகமாக பயன்படுகிறது. நீண்ட கைப்பிடி கொண்ட மண்வெட்டியினை பயன்படுத்துவது மிகவும் சிறந்ததாகும். விதைத்த 45ஆம் நாளுக்கு பிறகு மண்ணில் வேறு எந்த மாற்றமும் செய்தல் கூடாது. அவ்வாறு செய்துமேயானால் அது விழுது மண்ணில் இறங்கி மகசூல் அதிகம் தருவதை பாதிக்கின்றது. அடுத்ததாக ஜிப்சம் இட்டு மண் அணைத்தல். மண் அணைக்கும் பொழுது ஜிப்சம் எவ்வாறு இட வேண்டும் என்பதனை பற்றி பார்ப்போம். நிலக்கடலை உற்பத்தியில் பயிருக்கு ஜிப்சம் இடுவது மிக அவசியமான ஒரு செயலாகும். ஜிப்சத்தில் சுண்ணாம்பு சத்தும் கந்தகச்சத்தும் அடங்கி இருக்கிறது. சுண்ணாம்பு சத்து காய்கள் திரட்சியாகவும் அதிக எடை உடையதாகவும் உருவாக வழி செய்கிறது. கந்தகச்சத்து நிலக்கடலையில் எண்ணெய் சத்தை அதிகரிக்கின்றது. எனவே 1 ஏக்கருக்கு 160 கிலோ வீதம் ஜிப்சத்தை விதைத்த 40-45ஆம் நாள் இட்டு செடிகளை சுற்றி மண் அணைக்க வேண்டும். அடுத்ததாக கலவன் அகற்றுதல் பற்றி பார்ப்போம். கலவன் அகற்றுதல் என்பது விதை உற்பத்தியில் மிக முக்கியமான ஒன்றாகும். விதைப்பயிரில் கலவன்களை தகுந்த பருவங்களில் கண்டிப்பாக நீக்குதல் அவசியம். அதாவது நிலக்கடலை பயிரினை பொறுத்தவரை பூப்பதற்கு முன்பு மற்றும் பூக்கும் பருவத்தில் காய்பிடிப்பின் போது மற்றும் அறுவடைக்கு முன்னர் என கலவன்களை வெவ்வேறு நிலைகளில் கண்டுபிடித்து அதனை விதைப்பயிரிலிருந்து நீக்குதல் வேண்டும். அவ்வாறு நீக்கும் பொழுது பூப்பதற்கு முன்பு இலை மற்றும் தண்டின் நிறம் வேறுபாடான செடிகள் முந்திக் கொண்டு பூக்கும் செடிகள் இந்த வேறுபாட்டினை கண்டறிந்து கலவன்களை அகற்றுதல் வேண்டும். அதுவே பூக்கும் பருவத்தில் கலவன்களை அகற்றும் பொழுது பூவின் நிறம் பூக்காத செடிகள் மலட்டு தேமல் நோய் கண்ட செடிகளை கண்டுபிடித்து கலவன்களை அகற்றுதல் வேண்டும். மேலும் காய்பிடிப்பின் போது கலவன் அகற்றும் பொழுது காய்களின் வடிவம் மற்றும் நிறத்தினை அளவுகோலாக கொண்டு கலவன்களை கண்டறிந்து நீக்குதல் வேண்டும். அறுவடைக்கு முன்னர் கலவன்களை அகற்றும் பொழுது காய்களில் உள்ள மூக்கின் அளவு பருப்புகளின் எண்ணிக்கை மற்றும் விதைத்தோலின் நிறம் ஆகியவற்றினை கொண்டு கலவன்களை நீக்குதல் வேண்டும். அதாவது வயல் தரமானது விதை உற்பத்தியின் போது ஆதார நிலை விதை உற்பத்தியில் கலவன்களின் அளவு 0.10% அதுவே சான்று நிலை விதை உற்பத்தியில் 0.2% இருக்க வேண்டும். அடுத்ததாக நுண்ணூட்ட சத்துக்கள் பற்றி பார்ப்போம். நுண்ணூட்ட சத்த கலவை தெளிப்பு, அதாவது பெரிய பருப்புகள் கொண்ட ரகங்களில் காய்களில் பருப்பின் வளர்ச்சி குறைபாடு என்பது ஒரு பெரிய இடர்பாடு ஆகும். இதை தவிர்த்து நல்ல வளர்ச்சி அடைந்த முழுமையான பருப்புகளை பெறுவதற்கு பல ஊட்டச்சத்துக்களை கலந்து தெளிக்க வேண்டும். இந்த கலவையை தயாரிக்க டிஏபி 2.5 கிலோ, அம்மோனியம் சல்பேட் 1 கிலோ மற்றும் போராக்ஸ் அதாவது வெண்சுரம் 1/2 கிலோவினை 37 லிட்டர் தண்ணீரில் ஒன்றாக கலந்து ஒரு இரவு முழுவதும் வைத்திருக்க வேண்டும். மறுநாள் காலை இந்த கலவையை வடிகட்டினால் 32 லிட்டர் வரை தெளிந்த ஊட்டச்சத்து நீர் கிடைக்கும். இதனை 468 லிட்டர் தண்ணீருடன் சேர்த்து 500 லிட்டர் அளவில் தயார் செய்ய வேண்டும். தேவைப்பட்டால் பிளானோஃபிக்ஸ் மருந்து 350 மில்லியை இதில் சேர்த்து விதைத்த 25 மற்றும் 35 நாட்களில் தெளிக்கலாம். மேலும் நிலக்கடலையில் பூவை தக்க வைத்தல், நெற்று நிரப்புதல் மற்றும் வறட்சியை தாங்கும் தன்மையை அதிகரிக்க விதைத்த 35 நாள் அதாவது 50% பூக்கும் சமயத்தில் மற்றும் விதைத்த 45 நாள் அதாவது காய் முற்றும் பருவம் இவற்றில் 2 தெளிப்பாக நிலக்கடலை ரிச் அதனை ஹெக்டருக்கு 5 கிலோ எனும் வீதத்தில் ஒவ்வொரு தெளிப்பிற்கும் 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். அடுத்ததாக நீர் நிர்வாகம் பற்றி பார்க்கலாம். நீர் நிர்வாகத்தினை பொறுத்தவரை முளைப்பு, பூத்தல், காய் உருவாதல் ஆகிய பருவங்களில் நீர்ப்பாசனம் மிகவும் இன்றியமையாததாகும். ஏனெனில் இந்நிலையில் மண்ணின் ஈரப்பதம் மிகவும் அவசியமானது. மேலும் முளைப்பு பருவத்தின் போது 1 முறை அல்லது 2 முறை நீர் பாய்ச்ச வேண்டும். விதைத்த 20 நாட்களுக்கு பிறகு பூப்பிற்கு பின்பு 2 முறை நீர் பாய்ச்சுதல் வேண்டும். பூப்பின் போதும் காய் உருவாதலின் போதும் 0.5% பொட்டாசியம் குளோரைடு கரைசலினை தெளிப்பது நீர் தட்டுப்பாட்டை குறைக்கும். தெளிப்பு நீர்ப்பாசனம் 30% வரை நீரை சேமிப்பதற்கு மிகவும் உதவியாக இருக்கின்றது. அடுத்ததாக ஊட்டச்சத்து குறைபாட்டினை பற்றி பார்க்கலாம். முதலாவதாக துத்தநாக குறைபாடு. இலை நரம்பிற்கு இணையாக லேசான மஞ்சள் நிறக்கோடுகள் இலையின் பரப்பில் தோன்றும். முதிர்ந்த நிலையில் நரம்பில் பச்சை பற்றாக்குறை மற்றும் நுனிமுட்டு வளர்வது தடைபடும். துத்தநாகம் குறைவாக உள்ள மண்ணிற்கு 1 ஹெக்டருக்கு 25 கிலோ துத்தநாக சல்பேட்டினை இடுதல் வேண்டும். அடுத்ததாக இரும்பு குறைபாடு. இரும்பு குறைபாட்டினால் நரம்புகளுக்கிடையே பச்சைய குறைவு, நுனி மற்றும் வேர்களின் வளர்ச்சி குறைவது. இந்த குறைபாட்டினை நீக்க 1% இரும்பு சல்பேட்டு கரைசலை விதைத்த 30, 40 மற்றும் 50 நாட்களில் தெளிக்க வேண்டும். அடுத்ததாவதாக போரான் குறைபாடு. போரான் குறைபாட்டினால் இளம் இலைகளில் வளர்ச்சி தடைப்பட்டு குட்டையான புதர் அமைப்பினை தரும். காய் வளர்ச்சி பாதிக்கப்பட்டு விதையில்லா காய்களை தரும். போரான் குறைபாடுள்ள மண்ணிற்கு 10 கிலோ போராக்ஸ் மற்றும் 200 கிலோ ஜிப்சம் விதைத்த 45 நாளில் இடுதல் வேண்டும். அடுத்ததாக கந்தக குறைபாடு. இதனால் குன்றிய வளர்ச்சி, ஒரே மாதிரி பச்சைய குறைபாடுள்ள தாவரங்கள், சன்னமான தண்டு மற்றும் வலை போன்ற அமைப்பு ஆகியவை கந்தக குறைபாட்டின் அறிகுறிகளாகும். 1 ஏக்கருக்கு 160 கிலோ ஜிப்சத்தை விதைத்த 40-45 நாளில் இடுவதனால் இந்த குறைபாட்டினை சரி செய்யலாம். கால்சியம் குறைபாடு. கால்சியம் சத்து குறைபாட்டினால் விதையின் முளைவேர் கருப்பாகி முளைப்பு திறன் பாதிக்கும். 1 ஏக்கருக்கு 160 கிலோ ஜிப்சத்தினை விதைத்த முதலில் கூறியவாறு 40-45 நாள் இடைவெளியில் இட வேண்டும். நிலக்கடலையில் முன்பருவ இலைப்புள்ளி நோய், பின்பருவ இலைப்புள்ளி நோய், துரு நோய், தண்டல்கள் நோய், மொட்டுக்கருகள் நோய் மற்றும் ஆல்டர்னேரியா இலை நோய் ஆகியன மிக முக்கிய நோய்களாகும். மேலும் பூச்சியினை பொறுத்தவரை ரோமப்புழு, சுருள் பூச்சி, அமெரிக்கன் காய்ப்புழு, அசுவினி, தத்துப்பூச்சி, இலைப்பேன், வெள்ளைப்புழு மற்றும் காய்த்தொலைப்பான் ஆகியவை நிலக்கடலை பயிரினை தாக்கும் முக்கியமான பூச்சிகளாகும். எனவே நிலக்கடலை சாகுபடியின் போது நோய் மற்றும் பூச்சி தாக்குதலுக்கு தகுந்த கட்டுப்பாட்டு முறையினை கையாண்டு அதிக மகசூலினை பெறலாம். விதை அறுவடை மற்றும் சேமிப்பு. சரியான தருணத்தில் அறுவடை செய்வது தரமான விதை உற்பத்தியில் மிக முக்கிய பணியாகும். அதாவது உரிய காலத்தில் திட்டமிட்டு அறுவடை செய்வதினால் நிலக்கடலையில் விகிதாச்சாரத்தை கட்டுப்படுத்தலாம். விதை நன்கு முற்றுவதற்கு முன்பே அறுவடை செய்தால் விதையின் முளைப்பு திறன் பாதிக்கப்படுவதுடன் காய்கள் சிறுத்தும் மணிகள் சுருங்கியும் காணப்படும். மேலும் பூஞ்சாணம் தாக்குதலும் அதிகமாகும். எனவே சரியான அறுவடை தருணத்திற்கு பின் அறுவடை செய்வதால் நிலக்கடலை நிலத்திலேயே முளைக்க ஆரம்பித்துவிடும். இதனால் விழுதுகள் அறுந்து காய்கள் மண்ணிலேயே நின்று விடுகின்றன. எனவே தரமான விதைகளை பெற தகுந்த தருணத்தில் அறுவடை செய்வது மிக மிக அவசியமான ஒன்றாகும். விதைக்கான அறுவடை நுட்பங்களை பொறுத்தவரையில் நுனி இலை மஞ்சளாக மாறுதல், அடி இலைகள் காய்ந்து உதிர்வது பயிர் முதிர்ச்சி அடைந்ததற்கு அறிகுறியாகும். சில செடிகளை பிடுங்கி காய்களை உடைத்து பார்த்தால் தோலின் உட்பாகம் கரும்பழுப்பு நிறமாக இருக்கும். எனவே இந்த அறிகுறிகளை பார்த்து பயன்படுத்தி தகுந்த அறுவடை சமயத்தினை கண்டறியலாம். நிலம் காய்ந்து இருந்தால் நீர் பாய்ச்சிய பின் களைக்குத்து மூலமாகவோ கையினாலோ செடிகளை பிடுங்க வேண்டும். செடிகளை பிடுங்கி காய்களை பறிக்காமல் அதிக நாள் குவித்து வைத்தல் கூடாது. செடிகளை பிடுங்கி சேகரித்தவுடன் ஆட்களை கொண்டு காய்களை செடியிலிருந்து பிரித்தெடுக்க வேண்டும். அடுத்ததாக உலர வைத்தல். அறுவடையின் போது காய்களில் கிட்டத்தட்ட 35-40% ஈரப்பதம் இருக்கும். காய்களை 2-3 நாட்கள் நன்கு வெயிலில் உலர்த்த வேண்டும். அவ்வப்பொழுது காய்களை நன்கு கிளறி விடுதல் மிகவும் அவசியமான ஒன்றாகும். காய்களை 16% ஈரப்பதத்திற்கு உலர்த்தி கைமுறையாக அல்லது கைகளால் இயக்கப்படும் டீகார்டிகேட்டர் எனும் இயந்திரத்தினை பயன்படுத்தி காயிலிருந்து விதையினை பிரித்தெடுக்கலாம். விதைப்பருப்பில் ஈரப்பதம் 7-8% இருக்கலாம். பொதுவாக பருப்பை பல்லில் கடித்து பார்த்து விதை காய்ச்சலை நன்கு தெரிந்து கொள்ளலாம். மேலும் 2 விரல்களுக்கு இடையில் வைத்து நசுக்கும் போது தோல் எளிதாக உரிவது சரியான காய்ச்சலுக்கு அடையாளமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக காய்களில் கலவன் பிரித்தல். காய்களில் கலவன்களை பிரித்தல் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். பூச்சி மற்றும் நோய் தாக்கிய காய், முதிராத பொக்கு காய்கள், ஒற்றை பருப்பு காய்கள் மற்றும் காய்களின் மூக்குகளின் அளவு கொண்டு வேறுபட்ட காய்களை பிரித்து எடுக்க வேண்டும். அடுத்ததாக விதை சுத்திகரிப்பு. அறுவடை செய்த பின்பு விதை சுத்திகரிப்பின் பொழுது உலர்த்திய காய்களை 28x64 அங்குலம் விட்டமுள்ள வட்ட கண்களையுடைய சல்லடையை கொண்டு இயந்திரத்தின் மூலம் விதை சுத்திகரிப்பு செய்தல் வேண்டும். இவ்வாறு அறுவடை செய்த விதையின் தரமானது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதனை பற்றி பார்க்கலாம். அதாவது அறுவடை செய்த விதையின் தரமானது இந்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்ட அளவுகோலின்படி விதை குணாதிசயங்களை பெற்றிருக்க வேண்டும். அதாவது ஆதார நிலை விதை உற்பத்தியின் போது சுத்தமான விதைகள் குறைந்தபட்சம் 96%, கல் மண் தூசி குறைந்தபட்சம் 4%, பிற இன பயிர்கள் அதிகபட்சம் இருக்கக்கூடாது, களை விதைகள் இருக்கக்கூடாது, முளைப்பு திறன் குறைந்தபட்சம் 70%. மேலும் ஈரத்தன்மையினை பொறுத்தவரை விதையினை காற்று புகும் பைகளில் சேகரித்தால் 9%, காற்று புகாத பைகளில் அடைத்து சேகரித்தால் 5% இருக்க வேண்டும். அதுவே சான்று நிலை விதை உற்பத்தியில் சுத்தமான விதைகள் குறைந்தபட்சம் 96%, கல் மண் தூசி குறைந்தபட்சம் 4%, பிற இன பயிர் விதைகள் சான்று நிலை விதை உற்பத்தியில் இருக்கக்கூடாது, களை விதைகளும் இருக்கக்கூடாது, முளைப்பு திறன் குறைந்தபட்சம் 70%. ஈரத்தன்மையினை பொறுத்தவரை காற்று புகும் பைகளுக்கு 9%, காற்று புகாத பைகளுக்கு 5% இருக்க வேண்டும். அடுத்ததாக விதை சேமிப்பு. நன்கு உலர்த்தி தரம் பிரித்த காய்களை நல்ல கோணிப்பைகளில் சேமித்து வைக்க வேண்டும். சேமிக்கும் முன்பு காய்களை 1 கிலோவுக்கு 2 கிராம் கார்பன்டசி மருந்து கலந்து சேமிக்கலாம். விதைகளை சேமிக்கும் பொழுது விதைகளை 8-9 மாதங்கள் வரை சேமிக்க, அதன் ஈரப்பதத்தினை 8-9% வரை குறைத்து கோணிப்பைகளில் அடைத்து சேமிக்கலாம். அதுவே விதைகளை 12-15 மாதங்கள் வரை சேமிப்பதற்கு அதன் ஈரப்பதத்தினை 6-8% குறைத்து அதனை குறைந்த அடர் உள்ள பாலித்தீன் பைகளில், அதாவது 200 காஜ் அளவுள்ள பாலித்தீன் பைகளில் அடைத்து சேமிக்கலாம். அதுவே விதைகளை நீண்ட காலம் சேமிக்க, அதாவது 15 மாதங்களுக்கு மேல் சேமிக்க, விதையின் ஈரப்பதத்தினை 5% குறைத்து அதனை அதிக அடர் உள்ள, அதாவது 700 காஜ் எனும் அளவில் அதிக அடர் உள்ள பாலித்தீன் பைகளில் அடைத்து சேமிக்கலாம். எனவே விவசாய தொழிலிற்கு ஏற்ற அடிப்படை தேவைகளில் மிக முக்கியமானது தரமான விதைகளாகும். இந்த பாடத்தில் இதுவரை நாம் தரமான விதைகளின் முக்கியத்துவத்தையும் விதை உற்பத்தி செய்வதற்கான வழிமுறைகள் பற்றியும் தெரிந்து கொண்டோம். இப்பாடக்குறிப்பின் மூலம் நீங்கள் தெரிந்து கொண்ட நிலக்கடலை விதை உற்பத்தி வழிமுறைகளை பின்பற்றியும் விதை உற்பத்திக்கான வயல்களை விதை சான்றளிப்பதற்கு உட்படுத்தியும் நீங்களே தரமான விதைகளை உற்பத்தி செய்து நீங்களும் பயன்படுத்தி அருகில் உள்ள விவசாய பெருமக்களுக்கும் அதனை அளித்து விதை தேவையினை பூர்த்தி செய்து அதிக மகசூலும் லாபமும் பெறலாம். மேலும் நிலக்கடலையில் தரமான விதை உற்பத்தி செய்வது பற்றி தங்களுக்கு எழும் சந்தேகங்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர், விதை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் அவர்களுக்கு தொடர்பு கொண்டு தங்களது சந்தேகங்களை தெளிவுபடுத்தி கொள்ளலாம். அல்லது பேராசிரியர் மற்றும் தலைவர் அவர்களை தொடர்பு கொள்வதற்கு அலைபேசி எண்ணான 0422661133 எனும் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தங்களுக்கு எழும் சந்தேகங்களை பற்றி தெளிவு கொள்ளலாம். நன்றி.
நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது நிலக்கடலையில் தரமான விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் பற்றிய தகவல்களை முனைவர் கவிதா அவர்கள் இந்நிகழ்ச்சியில் உங்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். இத்தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.